إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلامي மாதங்களின் வரிசையில் இறுதி மாதமாக காணப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்திலே இறைவனது ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்றான புனித ஹஜ்ஜின் கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய இக்காலத்திலே இஸ்லாமியர்களின் பெருநாட்களில் ஒன்றான ஹஜ் பெருநாள் என்ற தியாக திருநாளை கொண்டாடும் முகமாக இவ்விடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இச்சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை எமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து இந்த ஹஜ் பெருநாள் இந்த தியாக திருநாள் எமக்கு ஏன் அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்பதன் உண்மை நோக்கத்தை மீண்டும் ஒரு முறை நாம் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹஜ் பெருநாளின் வரலாறு தெரியுமா? இதற்கு தியாக திருநாள் என்று எப்படி பெயர் வந்தது தெரியுமா? முன்னொரு காலத்திலே நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வந்த ஒரு மனிதர்தான் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஆவார். இவரை பொறுத்தவரைக்கும் இவர் எப்படியான ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தார் என்றால், தமது கைகளாலேயே சிலைகளை வடித்து அதனை வைத்து சம்பாத்தியம் நடத்தக்கூடிய பெற்றோருக்கு இவர் மகனாக பிறந்தார். அதே நேரம் அன்றைய அந்த சமூகமும் அந்த சிலை வணக்கத்திலே மூழ்கி போயிருந்தது. இப்படியான தருணத்திலே பிறந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த இப்ராஹிம் என்ற இந்த வாலிபருக்கு தனது குடும்பமும் சமூகமும் ஒரு மடத்தனமான கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை தெளிவாக உணர்கிறார். அப்போது அந்த அறியாமை கொள்கையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக அவர் பல்வேறு முயற்சிகளை செய்கிறார். அவரது அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலே முடிகிறது. இறுதியிலே அவரை பெற்றெடுத்த அந்த தகப்பன், நீ உனது புதிய கொள்கையை விட்டுவிடவில்லை என்றால் உன்னை மாறுகால் மாறுகை வெட்டி உன்னை இவ்விடத்தை விட்டும் துரத்தி விடுவேன் என்று கூறியதோடு அந்த சமூகமும் இந்த இப்ராஹிம் என்ற வாலிபரை நெருப்பு கிடங்கிலே தூக்கி எறிந்தது. இப்படியான அந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த இப்ராஹிமை ஒரு நபியாக அல்லாஹ் தெரிவு செய்கிறான். இந்த சம்பவத்தை சூரத்து ஸாஃபாத் என்ற அத்தியாயத்தின் 37வது அத்தியாயத்தின் 83வது வசனம் தொடக்கம் 113வது வசனங்கள் வரையில் அல்லாஹ் எடுத்து கூறுகிறார். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது குடும்பமும் தனது சமூகமும் தன்னை ஒதுக்கி வைத்தபோது சொன்னார்கள், இன்னி ஸாஹிபுன் இலா ரப்பி ஸயஹ்தீன், நான் போகிறேன், எனது ரப்பை நோக்கி நான் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த இடத்தை விட்டும் வெளியேறி செல்கிற போது ஒரு அருமையான பிரார்த்தனையை செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், அவர்கள் யாருமில்லாத ஒரு தனிமையை உணர்ந்தார்கள். தனது கொள்கையிலே தன்னோடு தோளோடு தோள் நிற்பதற்கு எந்தவித துணையும் இல்லாத அந்த தருணத்திலே ஒரு துஆவை செய்தார்கள். ரப்பே, எனக்கு சாலிஹான குழந்தைகளை தந்துவிடு ரப்பே என்று கேட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டும் விடை பெற்று செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களிலே பல உதவிகளை செய்த போதிலும் அவர்கள் கேட்ட இந்த வேண்டுதலை, அவர்களுக்கு மிக விருப்பமான அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே சற்று தாமதப்படுத்தினார். ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யாருமே இல்லாத தனிமையிலே எத்தனையோ விடயங்களை கேட்க முடியுமான தருணத்திலே இவர்கள் குழந்தையை தாய் என்று கேட்கிறார்கள் என்றால் குழந்தை விஷயத்திலே அவர்கள் எந்த அளவு விருப்பம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா காலம் கடந்து அவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை அளிக்கிறான். உங்களுக்கு இரக்க சிந்தையுள்ள ஒரு சிறுவன், ஒரு மகன் கிடைக்கப் போகிறான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் கிடைக்கிறது. அவர்களுக்கு இஸ்மாயில் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அந்த மகனை பொறுத்தவரைக்கும் இரக்க சிந்தனையுள்ள பொறுமைசாலியான ஒரு பண்பான ஒரு சிறுவராக வாழ்ந்து வருகிறார். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பல்வேறு விதத்திலே சோதித்தான். அதிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனைதான் குழந்தை விடயத்திலே அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் நீண்ட காலம் அதற்காக காத்திருந்தார்கள். அந்த குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குழந்தையும் வளர்ந்து வருகிறது. ஓடியாடக்கூடிய ஒரு பருவத்திலே அது இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்த கட்டளையை கனவின் மூலம் கொடுக்கிறான். அந்த கட்டளையை பற்றி ஓடியாடக்கூடிய அந்த பருவத்திலே இருக்கக்கூடிய தனது மகனை அழைத்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், قال يا بني اني ارى في المنام اني اذبحك. எனது அருமை மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே உன்னை நான் அறுப்பதாக கண்டேன். நீ என்ன சொல்கிறாய் மகனே என்று அந்த ஓடியாடக்கூடிய பருவத்திலே இருக்கக்கூடிய மகனை அழைத்து கேட்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, நபிமார்களுக்கு கனவின் மூலமாகவும் வகி அறிவிக்கப்படும், அது ஒரு விடயம். அடுத்து பாருங்கள், தகப்பனுடைய கேள்வி தனது மகனை அழைத்து, மகனே நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், நீ என்ன சொல்கிறாய்? இந்த கேள்வியின் மூலம் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா என்று ஆளுக்கு முதல் இப்ராஹிம் நபி யோசித்து விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கவில்லை. அல்லது நான் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்று மகனுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படவில்லை. இஸ்லாத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தையும் இஸ்லாத்தை புரிந்திருந்தது. எனவே கேட்டார்கள், மகனே நான் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது, நீயே சொல்லு என்று கேட்க, قال يا ابتي فعل ما تؤمر. அந்த மகன் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். வாயை திறந்து சொல்கிறார், எனது அருமை தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள், அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் ஒரு பொறுமையாளியாக ஒரு பொறுமைசாலியாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அந்த அருமை மகன் பதிலளிக்கிறார். பாருங்கள், இந்த மகனுடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்று, தனது தகப்பன் ஒரு நபி, அவருக்கு கனவின் மூலம் இது தெரிய வந்திருக்கிறது என்றால் இது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை, புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது அவர்கள் புரிந்து கொண்ட அம்சம் என்ன, நாம் இந்த உலகத்திலே பிறந்திருப்பது அல்லாஹ் ஒருவனுக்கு கட்டுப்படுவதற்காக. வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் எனக்கு அடிபணிய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகவே அன்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோக்கத்தை சரியாக அந்த சிறுவர் அந்த மகனார் புரிந்திருந்தார்கள். அது எவ்வளவு கஷ்டமான ஒரு கட்டளையாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், தகப்பனே நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், அப்படி நீங்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமைசாலியாக கண்டுகொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் நின்று படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் காணப்படுகிறது. இன்றைய நிலையை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைய நிலைமையை நாம் எடுத்துக்கொண்டால், இப்படி ஒரு நபி, இப்படி ஒரு அல்லாஹினுடைய கட்டளை இன்று அறிவிக்கப்படுமாக இருந்தால் இதனுடைய பதில்களும் விமர்சனங்களும் எப்படி இருக்கும்? முதலிலே மகன்மார்கள் சொல்வார்கள், தகப்பனே உங்களுக்கு என்ன, நீங்கள் நன்று வாழ்ந்து முடித்து விட்டீர்கள், ஆசைகளை எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள், இப்பொழுது உங்களுடைய ஒரு விடயத்தை சாதிப்பதற்காக என்னை அறுக்கப் போகிறீர்களா? எனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், எனக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும், சொல்லக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோமா இல்லையா? இதுதான் இன்று எமக்குள்ள நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி மகனாக பிறந்த ஒருவர் ஏற்றுக்கொண்டால் கூட சமூகம் விட்டு வைக்காது. சமூகம் பல்வேறு விமர்சனங்களை செய்யும். தகப்பனை பார்த்து சொல்லும், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. தான் பெற்ற ஒரு மகனை எவனும் அறுப்பானா? அல்லாஹ் சொன்னான் தான், இருந்தாலும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அப்படி நினைத்த உடனே அனைத்தையும் செய்ய முடியாது. 1008 விமர்சனங்கள் செய்வார்கள் இல்லையா? காரணம் என்னவென்றால், படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் எதற்கு எம்மை படைத்திருக்கிறான் என்றால், ஏன் எமக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது என்றால், அவன் சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்காக, வேறு எந்த நோக்கங்களும் இல்லை. ஆனால் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாத மக்கள் 1000 விமர்சனங்களை செய்வார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எத்தனையோ இருக்கிறது, செய்கின்ற மனிதர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். 1000 பக்கங்களிலே யோசிக்கிறார்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு. இதை செய்தால் இப்படி நடக்குமோ, இதை செய்தால் அப்படி நடக்குமோ, செய்வதற்கு தயாரில்லை. கடைசி வரை அதை செய்வதும் இல்லை. ஒருவேளை இன்றைய காலத்திலே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் இருந்திருந்தால், இந்த சமூகமே அவர்களை செய்ய விட்டிருக்காது. இதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அதனை அவர்கள் அழகான முறையிலே நடைமுறைப்படுத்த துணிந்தார்கள். அந்த மகனும் அதற்கு ஒத்துக்கொண்டு முன்னால் வந்தார்கள். இதுதான் சரியான இஸ்லாம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தார்கள்? ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். இரண்டு பேரும் கட்டுப்படுகிறார்கள். இப்ராஹிம் நபி அறுப்பதற்கு துணிகிறார், இஸ்மாயில் நபி அறுக்கப்பட துணிகிறார். அந்த இப்ராஹிம் நபி தனது மகன் இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு வருகிறார். அவரை அறுப்பதற்கு கத்தியை கையிலே எடுக்கிறார். மகனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அப்படியே கூப்புற படுக்க வைக்கிறார். கழுத்துக்கு அருகாமையிலே கத்தியை கொண்டு செல்கிறார். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், கட்டுப்பட்டதும் பிடரியை நோக்கி கத்தியை கொண்டு செல்கிறார். பாருங்கள் கட்டுப்பாடு. இந்த இடத்திலே நாம் நின்று படிப்பினை பெற வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இன்று இந்த கட்டுப்பாடு விடயத்திலே நாம் மிகவும் பலவீனமாக சென்று கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தியாகத்தை பற்றி பேசுகிறோம். தியாகத்தின் முதல் படியே கட்டுப்பாடுதான். நம்மிடம் கட்டுப்பாடு இல்லை என்றால் ஒரு நாளும் எம்மால் எதையும் தியாகம் செய்ய முடியாது. இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை 5 நேரங்கள் தொழ வேண்டும். இன்று தொழுகை பள்ளியிலே நடந்தாலும் அது பற்றிய எந்த கணக்கு வழக்கும் இல்லாமல் நாம் தாராளமாக சுட்டித்திருக்கிறோம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கட்டளை, தாடியை பூரணமாக வையுங்கள். கணக்கின்றி அதை வெட்டி தரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் கட்டுப்பட சொன்ன இன்னொரு மனிதர், ஒரு அமீர், ஒரு ஜும்மாவுக்கு பிறகு உட்கார்ந்து செல்லுங்கள் என்று சொன்னால் கூட கட்டுப்படுவதற்கு நாம் தயாரில்லை. கணவனுடைய கட்டுப்பாடாக இருக்கலாம், பெற்றோருடைய கட்டுப்பாடாக இருக்கலாம். முதலிலே கட்டுப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த விடயங்கள். நாம் 1000 கதைகளை கதைக்கிறோம், கட்டுப்படுவதற்கு தயாரில்லை. பாருங்கள், இப்ராஹிம் நபி கட்டுப்பட்டார்கள், இஸ்மாயில் நபி கட்டுப்பட்டார்கள். இப்படி ஒரு நிலைமை. இப்பொழுது அல்லாஹ்வினுடைய ஒரு அழைப்பு வருகிறது. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அல்லாஹ்வானிலிருந்து அழைக்கிறான், இப்ராஹிமே இப்ராஹிமே, கத் சத்தக்தர் ருயா, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட துணிந்து விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், நிச்சயமாக நாம் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். பாருங்கள், இப்ராஹிம் நபி கட்டுப்படுவதற்கு துணிந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்களுடைய உள்ளம் காயப்பட்டு செல்லாமல் இருக்கக்கூடிய அளவிலே தீர்வை கொடுத்தான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதனுடைய பாரதூரங்கள் விளைவுகள் எங்கோ ஒரு தூரத்தை எமக்கு காட்டலாம். முதலிலே கட்டுப்பட வேண்டும், அதற்கு பிறகு நடப்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பாருங்கள், இப்படித்தான் நாம் நல்லவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம். அது என்னவென்றால், அல்லாஹ் நல்லவர்களுக்கு கூலியை கொடுக்கிற போது நேரடியாக தூக்கி கொடுத்து விட மாட்டான். முதலிலே ஒரு சோதனை வரும், அதிலே கட்டுப்படுகிறானா என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அதன் முடிவிலேதான் சுபீட்சமும் வெற்றியும் சௌகரியமும் இருக்கிறது. இதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன். நிச்சயமாக நாம் இவ்வாறுதான் நல்லவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆணித்தரமான ஒரு விடயம், சோதனைக்கு பின்தான் வெற்றி இருக்கிறது, கஷ்டத்திற்கு பின்தான் சுபீட்சம் இருக்கிறது, சிக்கல்களுக்கு பிறகுதான். அதிலே நாம் பொறுமையாக இருப்போம் என்றால் எமக்கு வெற்றி காத்திருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நிச்சயமாக இது மாபெரும் ஒரு சோதனையாகும், இது ஒரு மாபெரும் சோதனையாகும். நிச்சயமாக உண்மை. நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இன்றைய நாளிலே எமது வீடுகளிலே ஒரு மரணம் விழுமாக இருந்தால் யோசித்து பாருங்கள், தானாக விழக்கூடிய மரணமும் அல்ல, நாம் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்காக எம்முடைய ஒரு குழந்தையை குர்பானி கொடுக்கிறோம். நினைத்து பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ. அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றதன் காரணமாக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த கடமைக்கு பகரமாக ஒரு பெரிய ஒரு பலிப்பிராணியை அறுத்து பலியிடுமாறு இதற்கு அதனை பகரமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் என்பது நாம் நல்ல முறையிலே உடுத்தி ஜொலி கண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அன்று இப்ராஹிம் இந்த தியாகத்தை செய்ய துணிந்தார்களே, அது இந்த நாளிலே நடந்த விடயம். இந்த இப்படி ஒரு நாளிலே தான், துல்ஹிஜ்ஜா 10வது நாளில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தியாகத்திற்கு துணிந்தார்கள். அதனை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள். எனவேதான் இதுக்கு தியாக திருநாள் என்று பெயர் வந்தது. இதனை அல்லாஹ் எப்படி இன்றும் நினைவுபடுத்துகிறான், மகத்தான ஒரு பலிப்பிராணியின் மூலம் அந்த தியாகத்திற்கு ஈடாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வத்தரக்னா ஃபில் அலைஹி ஃபில் ஆகிரீன். இந்த நிலைமையை அன்று ஒரு தியாகத்தை செய்ய துணிந்தார்கள், அதற்கு பதிலாக ஒரு அறுப்பு பிராணியை அறுத்தார்கள். இதே நிலைமையை பின்னுள்ளவர்களும் தொடர்ந்து கடைபிடித்து வருவதற்கு இந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையிலே அல்லாஹ் அப்படியே வைத்து விட்டான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவேதான் பாருங்கள், இந்த நாளை பொறுத்தவரைக்கும், இந்த தியாக திருநாளை பொறுத்தவரைக்கும் நாம் தியாகத்தை உணர வேண்டும். அதற்குள்ள ஏற்பாடுகளை பாருங்கள், காலையிலேயே எந்த ஒன்றையும் சாப்பிடாமல் இந்த பெருநாள் திரளுக்கு வர வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கிறது. அப்படி ஒரு சுண்ணா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வந்து அல்லாஹ்வை தொழுகிறோம், அவருடைய உபதேசங்களை கேட்கிறோம். போய் செல்ல செய்ய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அவ்வல மா நப்தஊ ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய ஸும்மா நர்ஜிஊ ஃபனன்ஹரு. நிச்சயமாக இந்த நாளிலே முதலிலே நாம் போய் தொழுவோம், திரும்பி செல்லுவோம், அறுத்து பலியிடுவோம். காலையிலே ஒரு தியாகம், நாம் இதை முடித்துவிட்டு சென்று இன்னொரு தியாகம். இதுதான் தியாக திருநாள். இந்த அறுப்பு பிராணிகளை நாம் அறுப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், அன்று இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுத்து பலிடுவதற்கு துணிந்தார்களே, அதனை நாம் இதன் மூலம் நினைவு செய்ய வேண்டும். எனவே இந்த ஹஜ் பெருநாளை சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தியாக திருநாளாக இருக்கிறது. பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி ஒரு தியாகத்தை செய்வதற்கு துணிந்தார்கள். இன்று இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு புதிய ஆடைகளை உடுத்திக்கொண்டு உலுஹியா கொடுக்க வசதி இருந்தும் கள்ளத்தனமாக யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ, எம்முடைய தியாகம் என்ன என்பதனை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடம்புகளையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது. உண்மையிலேயே உதுஹியா கொடுக்க வசதி இருந்தும் நீங்கள் கொடுக்காமல் மறைக்கிறீர்களா, அல்லது கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற பேராவல் இருந்தும் செய்ய முடியாமல் தடுமாறுகிறீர்களா? அல்லாஹ் உள்ளத்தை அறிகிறான், செயல்களை அறிகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த தியாக திருநாளை எந்த அளவு நாம் இதுவரை புரிந்திருந்தோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலே இந்த தியாக திருநாளை சரியாக உணர்ந்து நாம் இதனை கொண்டாட வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த சிந்தனைகளை எமது உள்ளத்திலே உறுதிப்படுத்துவானாக.
لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اصرف عنا عذاب جهنم ان عذابها كان غراما انها ساءت مستقرا ومقاما ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يرحمنا يا الله
நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எமது தவறுகள் அனைத்தையும் நீ மன்னித்திடுவாயாக. يا الله முஸ்லிம்களிலே யாரெல்லாம் கடன் சுமையிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளின் பரக்கத்தை கொண்டு அந்த கடன் சுமைகளை அகற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களில் எவர்களெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த நோய்களிலிருந்து அவர்களுக்கு நிவாரணத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களில் எவர்களெல்லாம் சிறைவாசம் அனுபவிக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களிலே இந்த இஸ்லாத்தை புரிந்து சரியாக வாழக்கூடிய மனிதர்களோடு இந்த இஸ்லாத்திலே பலவீனமாக நடக்கக்கூடிய அனைவரையும் சரியான முறையிலே இந்த இஸ்லாத்தை புரிந்து சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாளிலே பல்வேறு பரக்கத்துகளை நீ ஆக்கி வைத்திருக்கிறாய். இந்த உலக வாழ்க்கையை எமக்கு அந்த மறுமைக்கான ஒரு முறையிலே, அழகான முறையிலே வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாயாக. அக்குவுல கவுலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹி லி வலக்கும்.